இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, The Voice of Hope, புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8079992146 மற்றும் 9498607007.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
துணை வேண்டும் தாழ்த்தி அவர் அன்பை சிந்திக்கவே கரம் கூப்பி கர்த்தரும் கவலை தீர்க்க வேண்டும் வரம் பெற்று உலகில் வாழ்ந்துயர வேண்டும் வாழ்ந்துயர வேண்டும் நிலையில் உலகில் நிம்மதி பெற வேண்டும் நிலையில் அவர் விந்தை அருள் வேண்டும் அவர் விந்தை அருள் வேண்டும் நிலையில் நிம்மதி பெற வேண்டும் நிலையில்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நம் தெய்வ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜபிக்கிறோம். இந்த செய்தியானது அனைவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், கிரியை உள்ளவர்களே பராமரிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது கிரியை உள்ளவர்களை பராமரிக்கிறார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர். God cares for doers. இன்று தேவன் யார் யாரெல்லாம் தங்களுடைய வேலைகளை உண்மையும் உத்தமமாக செய்கிறார்களோ அவர்களை தேவன் பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். இன்னும் நம்ம ஒன்றும் போய் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு ஆண்டவர் வெற்றியை தரக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்க்கின்றோம். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அநேக நேரங்களில் நம்ம வெறும் வாய் பேசக்கூடிய வீரர்களாக மாத்திரம்தான் இருக்கிறோம். நம்முடைய வார்த்தையில் வரக்கூடிய வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் செயலில் வெளிப்படுவதில்லை. ஆனால் இன்றைக்குரிய செய்தி நிச்சயமாகவே அது மாற்றும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நாம் வாயில் பேசக்கூடியவர்களாக மாத்திரம் இருக்கக்கூடாது, நம்முடைய செயல்களிலும் நாம் காட்ட வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் கிரியை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் அதிகமான பராமரிப்பை கொடுக்கிறார். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், தேவன் உங்களுக்கு நீங்கள் படித்த அந்த ஒரு காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள உதவி செய்வார். கடினமாக உழைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், உழைக்கிறதுக்கூடிய பலனை கர்த்தர் தருவார். அப்போ இது மாதிரி நீங்கள் உங்களுடைய பக்கத்திலிருந்து உங்களுடைய வேலையை சரியாய் செய்யும் பொழுது தேவன் அவருடைய வேலையை சரியாக செய்வார். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம என்ன திரும்ப பண்ணுறோம், நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டோம், ஆனால் எனக்கு பரலோகத்திலேருந்து மன்னா வேணும்னு கேட்போம். நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டோம், ஆனால் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கணும்னு நினைப்போம். நிச்சயமாகவே ஆண்டவரால் மன்னாவை கொடுக்க முடியும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார், அது ஒரு சூழ்நிலை காரணமாக கொடுத்தார். இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு மன்னா வேணும் மன்னா வேணும், வீட்டிலே உட்காந்துக்கிட்டு நம்ம ஒன்றுமே வேலை செய்யாமல் ஒன்றுமே செய்யாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அதற்கான இலக்கை நோக்கி நீங்கள் ஓட வேண்டியதாக இருக்கிறது, அதற்கான பயணத்தை நீங்கள் தொடங்க வேண்டியதாக இருக்கிறது என்று என்ன பண்ணுற நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட இலக்கை நீங்கள் துவங்கி இருக்கிறீர்களா, அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்களா என்று உங்களை நீங்களே தான் என்ன பண்ணணும்னு சொன்னால் கேட்க பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க பிரியமானவர்களே. நம்ம ஒரு வசனத்தை வேதாகமத்திலிருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் வாசிக்கலாம். 1 பேதுரு 5:6, 7 வசனத்தை என்ன பண்ணலாம்னா நம்ம வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கி இருங்கள். இந்த வேதவசனம் சொல்லுது, ஆண்டவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார், அதனால் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நீங்கள் அடங்கி காத்துருங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் தருவார்னு சொல்லிட்டு நம்ம காத்துக்கிட்டே இருக்கலான்னு சொல்லிட்டு எந்த ஒரு முயற்சியும் செய்கிறது கிடையாது, எந்த ஒரு காரியத்தையும் செய்வது கிடையாது. சரி, இதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் அந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 7வது வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இப்போ 2வது காரியம், முதல் காரியம் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறா இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அவருக்காக காத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். அப்போ இங்கே 2வது காரியம், அவங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துவாருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ ஏற்ற காலத்தில் உயர்த்துவார், அதுக்காக காத்துருங்கன்றாரு. அதுக்கடுத்த காரியம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்குறோம். அப்போ உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இப்போ இந்த 2 காரியத்தை ஆண்டவர் சொல்லிட்டார். என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பார்த்துட்டோம். அப்போ இப்போ இந்த 3வது காரியம் ரொம்ப முக்கியமானது. இந்த 2 காரியத்திலையும் காத்துருங்க, உங்கள் கவலைகள்லாம் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார். உண்மைதான், ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர், கவலைகளை தீர்க்கிற ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கைக்குடைய பிரச்சனைகளை மாற்றக்கூடிய ஆண்டவர். உண்மைதான், ஏசப்பாவால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இதுக்கு அடுத்த ஒரு வசனம் இருக்குது, அதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ வாசிக்கலாம். 8வது வசனம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கின்ற சிங்கம் போல் எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்போ இந்த காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 8வது வசனத்தில் நீங்கள் எப்படி இருக்கணுமா, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணுமா முத காரியம், 2வது விழித்து இருக்கணுமா. அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லி நம்ம தூங்கிடக்கூடாது, விழித்து அதற்கான செயல்பாடில் நாம் ஈடுபட வேண்டும், அதற்கான கிரியைகளை நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்கின்றோம். நம்முடைய காரியத்தை, நம்முடைய செயலை நாம் சரியாய் செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அதற்கான பிரதிபலனை, பலனை நமக்கு தெரியக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்கின்றோம். 9வது வசனத்தில், விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பாடுகள் நிறைவேறுகின்றது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களும் இருப்பதாக. சரி, இப்போ இந்த வசனங்கள்லாம் வாசித்தீங்க, இதில் ஒரு வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் பாட அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வரும், கஷ்டம் வரக்கூடிய சூழ்நிலை வரும், ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவருடைய கிருபை உங்கள் மேலே காண்பிப்பார், உங்கள் கூட அவர் இருப்பார், உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார், நடத்துவார். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்கிற சொல்கிற வராரு அப்படின்னா, நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், எவ்வளோ பெரிய போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் வந்து கடினமாய் உறுதியாய் நில்லுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் உங்கள் கூட என்ன பண்ணுறாருங்க, அவர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார், உங்களை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார், பராமரிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்கின்றோம். அப்போ இன்றைக்கி நிறைய நேரத்தில் ஆண்டவர் செய்வார்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணுறது கிடையாதுன்னு சொன்னால், நம்மளுடைய செயல்களில் ஒன்றுமே நாம் காண்பிப்பது கிடையாது. ஆண்டவர் யாருக்கு இறங்குகிறார், அல்லது யாருக்கு கிருபை அளிக்கிறார், அல்லது யாருக்கு உதவி செய்கிறார்னு கேட்டிங்கன்னா, தங்களுக்கு தாங்களே யாரெல்லாம் உதவி செய்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். நல்லா யோசித்து பாருங்களேன், ஒரு பொருள் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த பொருளுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ணலை, பிரயாசப்படலை, அதை பற்றி நீங்கள் ஆசைப்படலை, ஒன்றுமே நினைக்கல, அதற்கான செயல்கள் ஒன்றுமே செய்யலை, ஆண்டவர் தரணும்னா எப்படி தருவார். அப்போ முதல்ல அந்த காரியத்தை குறித்து நீங்கள் சிந்திக்கணும். சரி, அதை நான் பெறுவதற்கு என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கணும். ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறப்ப அந்த காரியத்தை நீங்கள் செய்யணும். இப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, பரலோகத்திலிருந்து அவருடைய ஞானத்தை உங்களுக்கு தந்து சரியான பாதையில் உங்களை நடத்தி வெற்றி பெறுவதற்கு என்னென்ன செய்யணுன்றதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவாருங்க, வழி நடத்துவார். எப்படி ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ, எந்த ஆசிரியரும் மாணவருக்கு 100க்கு 100 மார்க் போடுறது கிடையாது. நீ எக்ஸாம் எழுத வேணாம், நான் உனக்கு மார்க் போட்டுறேன்னு எந்த ஆசிரியரும் சொல்கிறது கிடையாது. எக்ஸாம் எழுதணும்னு தான் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. பரீட்சை எழுதணும், அப்போ தான் நீ என்ன பண்ணுவேன்னு சொன்னால், அந்த பாடத்தில் அந்த சப்ஜெக்டை நீ தேர்வனாய் மாறுவாய். இன்றைக்கி நம்ம வாழ்க்கை அப்படின்ற அந்த பாடத்தில் நீங்களும் நானும் பரலோகத்துக்கு தகுதி ஆகணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி நாம்ளும் சோம்பேறியை போல் அமர்ந்து கொண்டு ரோட்டில் அமர்ந்து கொண்டு இருந்தால் ஆண்டவர் விருப்பப்படுவாரா, கிடையாதுங்க. நாம் நம்முடைய கிரியைகளை சரியாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய கிரியைகளை நாம் சரியாக செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவருடைய வேலையை நம்ம இடத்தில் சரியாக செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்கின்றோம். அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்கின்றோம். ஒரு சில வசனங்களை என்ன பண்ணலாம், நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு 2:14 என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ? ஒரு சகோதரனையாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமல் அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர்ந்து காய்ந்து பசியாயிருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாக இருக்கிறது. ரொம்ப ஆழமான ஒரு கருத்து உள்ள இந்த வசனங்கள் இது. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்ககிட்ட விசுவாசம் அதிகமாக இருக்குது, நம்பிக்கை அதிகமாக இருக்குது, ஆண்டவர் எனக்கு மன்னாவை கொடுப்பார், ஆண்டவர் வேலையை கொடுப்பார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், எல்லாமே கரெக்டு தான். ஆண்டவர் உங்கள் மேலே நீங்கள் அன்புள்ளவராக இருக்கிறாரு, அவர் நிச்சயமாக செய்வார், நீங்களும் அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க. ஆனால் இப்போ இந்த கேள்வி என்னென்னா, நீங்கள் அதற்காக என்ன செய்தீர்கள்? உங்கள் வாழ்க்கை மாறணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்க? இன்றைக்கி நான் கெட்ட பழத்தை விடணும்னு சொல்லிக்கிட்டு நான் அதை விடாமல் இருந்தால் நான் எப்படிங்க விட முடியும்? அப்போ இன்றைக்கி ஆண்டவரும் நம்மக்கிட்ட அதுதான் என்ன பண்ண வர்றாருன்னா, சொல்ல வரக்கூடியவராக இருக்கிறார். கிரியை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உன்னுடைய செயல்களில் நீ உண்மையாக இரு, உன்னுடைய வேலைகளில் நீ உண்மையாக இரு. நீ எந்த வேலை செஞ்சாலும் சரி, எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் சரி, அந்த வேலை ஆண்டவருக்கு பிரியமான வேலையான்னு பார்க்கணும். அந்த வேலையில் நீதி நியாயத்தோடு நீங்கள் செய்கிறீங்களான்னு பார்க்கணும். அந்த வேலை பிறரை ஏமாற்றாமல் நீங்கள் செய்கிறீங்களான்னு பார்க்கணும். அப்போ இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் உண்மையாக இருந்து அந்த காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், பரலோகத்திலிருந்து அதற்கான பிரதிபலனை உங்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறாரு, உங்களை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஒருத்தருக்கு ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாருங்க, ஆடை இல்லாமல் இருக்கிறாரு, அவங்க உங்ககிட்ட வராங்க. நீங்கள் வந்து அவங்கள பார்த்துட்டு கோவப்படாத, ஆண்டவர் உங்கள் தேவையை சந்திப்பார், நீ போயிட்டு வா அப்படின்னா சரியாக இருக்குமா? அப்போ உன்னை தேடி வந்தவங்கக்கிட்ட நீ என்ன பண்ணும், உங்ககிட்ட இருக்கிறத கொஞ்சமாவது என்ன பண்ணும், உங்களுக்கு கொடுக்கணும். அப்போ அன்போடு நீ சொல்கின்றாய், அந்த அன்பை உன்னுடைய செயலில் நீ காண்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. நிறைய பேர் நான் மனைவியை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மனைவிக்காக ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அல்லது கணவருக்காக ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிற தேவன் அல்ல. அது நீங்கள் தெளிவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று என்ன பண்ணுற நான் விசுவாசிக்கிறேன். யோவான் 15 அங்கே கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ரொம்ப ஆழமான ஒரு கருத்தை சொல்கிறாரு. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் அநேக கனிகளை கொடுப்பான், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போங்க ஆண்டர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருந்தால் தான் உனக்கு கனி கொடுக்க முடியும், நான் உன்னை ஆசீர்வதிச்சா தான் உனக்கு ஆசீர்வாதம், எல்லாம் கரெக்டு. ஆனால் ஆண்டர் இன்னொரு காரியத்தை அங்கே சொல்கிறாருங்க, என்னென்னா, நீ என் கூட இருந்தால் தான் உனக்கு ஆசீர்வாதம். அப்படின்னா உன் வாழ்க்கையில் நீ கனி தரணும்னு நினச்சனா நீ என்னோடு கூட இணைந்திருக்க வேண்டும். அங்கே ஆண்டர் சொல்கிறாரு, என்னுடைய சத்தியத்தில் நீ இணைந்திருக்க வேண்டும், என்னுடைய கோட்பாட்டில் நீ இணைந்திருக்க வேண்டும். அப்போ அப்படி இணைந்திருக்குன்னா என்ன பண்ணுங்க, அவர் சொன்ன காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அப்போ நமக்கு ஒரு மனுஷனுக்கு ஆண்டவருடைய பார்வையில் அவன் வெளியேற பெற்றவனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அவன் சரியான காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவன் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, அவன் கிரியை உள்ளவனாக இருக்க வேண்டும், சரியான காரியத்தை அவன் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும், பரிசுத்தமான காரியத்தை அவன் நிறைந்திருக்க வேண்டியவனாக இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம், நாம் பார்க்கின்றோம். அதனால் இன்றைக்கி என்ன அப்படின்னா, முதல் காரியம், உன்னுடைய கிரியை நீ செய், வேறு எதையும் நீங்கள் பார்க்காதீங்க. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நீங்கள் சரியாக செய்யுங்க. மற்றவங்கள பார்க்காதீங்க, மற்றவங்க செய்கிறாங்க செய்யலைன்னு பார்க்காதீங்க, மற்றவங்க உண்மையாக இருக்கிறாங்களா உண்மையாக இல்லை யா அப்படின்றத பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு பொறுப்பு ஆண்டவருக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. 3 ஆண்டவர்கிட்டருந்து தாழ்ந்து வாங்கிட்டு போனாங்க. ஆனால் 3 தான் அந்த தாழ்ந்தை பயன்படுத்தினாங்க, இன்னொருத்தர் பயனே படுத்தலை. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு தாழ்ந்து வாங்கினவர் மற்றவங்கள பார்த்தாருங்க, ஐயோ ஆண்டவர் அவங்களுக்கு மட்டும் நிறைய தாழ்ந்தை கொடுத்துட்டாரு, அவங்க அதை வச்சு என்னென்னமோ பண்ணலாம், என்கிட்ட ஒன்று தானே இருக்குது, இதை வச்சு நான் என்னத்த பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை பார்த்ததுனால, மற்றவங்கள பார்த்ததுனால தான் அவர் கிட்ட இருக்கிற மதிப்பு என்னன்னு அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாலையும் சரிங்க, அது படித்த வேலையாக இருக்கட்டும், இல்லை படிக்காதவங்க செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், அது சாதாரண வேலையாக இருக்கட்டும், ஆண்டவருக்கு உண்மையாக வேலை செய்யுங்க. ஆண்டவங்களை என்ன பண்ணுவாருன்னு சொன்னால் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். சங்கீதம் 128 இரண்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குன்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அப்படின்னா உன் கையின் பிரயாசம், நீ எந்த வேலை செஞ்சாலும் சரிங்க, நீங்கள் ஒரு செக்யூரிட்டியாக இருக்கலாம், வாட்ச்மேனாக இருக்கலாம், அல்லது ரோடு பெருக்கிறவங்களாக இருக்கலாம், அல்லது ஸ்கூல் க்ளீன் பண்ணுறவங்களாக இருக்கலாம், அல்லது டாய்லெட் க்ளீன் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், என்ன வேலைனாலும் நீங்கள் செஞ்சிட்ருக்கலாம். ஆனால் அந்த வேலையில் ஆண்டவருக்கு உண்மையாக பிறரை ஏமாற்றாமல் நீங்கள் உண்மையாக வேலை செய்கிற பாண்டவர் சொல்கிறாரு, உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை உயர்ந்த இடங்களில் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். சரி, இரண்டாவது, நாம் ஏன் வேலை செய்யணும், ஏன் நம்ம கிரியை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், வேலை செய்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நமக்கு ஒரு ஆசீர்வாதங்க. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, வேலை செய்கிறதுனால என்ன ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் வேலை செய்கிறது ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் 10வது படிக்கிறப்ப என்னை வந்து இந்த ஆவிக்குரிய கூட்டங்களுக்கெல்லாம் லீடராக போட்டுருவாங்க, ஒர்ஷிப் மானிட்டராக, ஒர்ஷிப் லீடராக போட்டுருவாங்க. அதனால் நான் பெரும்பாலும் அவங்கள மென்டர் பண்ணுறது இல்லை அவங்கள நடத்துகிறது இது மாதிரியான வேலையில் இருந்தேன். ஆனால் என்னுடைய என் கூட படிக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஃபார்மில் போட்டுருவாங்க, அதாவது விவசாயம் பண்ணுறதுக்கு போட்டுருவாங்க. ஒரு நிலம் மாதிரி இருக்கும், நான் ஹாஸ்டலில் தான் படித்தேங்க, ஹாஸ்டலில் நிலம் மாதிரி இருக்கும். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அவங்க நல்ல வேலை செய்வாங்க, அங்கே நல்ல நிறைய வாழை மரம் இருக்கும், நிறைய காரியங்கள் இருக்கும், அதுக்கு அவங்க பாத்தி போடுறது, தண்ணி ஊற்றுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்ல கடினமான உழைப்பு இருந்தது. எனக்கு வந்து ஆவிக்குரிய வேலைங்க, அதை நான் செஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த வேலை கடினமாக செய்கிறாங்க, கடினமாக அவங்க வேலை செஞ்சனால அவங்களுடைய உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. நீங்கள் அவங்கள பார்க்குறப்ப நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதே என் பக்கம் வரப்போ நான் ஆவிக்குரிய ரீதியிலையும் ஆரோக்கியமான ஆண்டரை பற்றினு அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என்னுடைய சரீர பிரகாரமாக பார்க்குறப்ப அவங்களை காட்டிலும் எனக்கு வந்து குறைவாகத்தான் இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய சரீரத்துக்கு தேவையான உழைப்பை நான் தரவில்லை. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், உழைக்கிறது வீண், வேஸ்ட்டு, அதெல்லாம் நம்ம எதுக்கு செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் நாம் கடினமாக உழைக்கும் பொழுது அது நம்முடைய சரீரத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. இன்னும் நீங்கள் நல்ல வேலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய மூளைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கி எப்படிப்பட்ட வேலைகள் நம்ம செஞ்சாலும், அது உடல் ரீதியான வேலையாக இருந்தாலும் சரி, மூளை சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை நீங்கள் உண்மையாக செய்கிறப்ப, ஆண்டவருக்கு பயபக்தியாக செய்கிறப்ப, வேதத்துக்கு பிரகாரமாக செய்கிறப்ப, அதற்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் என்ன பண்ணுவார்னு சொன்னால், அவங்களை அப்படியே கைவிட்ட மாட்டாருங்க, அவர் உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். நீதிமொழிகளில் அருமையான வசனம், தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை கண்டால் அவன் யாருக்கு முன்னாடி நிற்பான் அப்படின்னா, ராஜாக்களுக்கு முன்பாகவும் பிரபுக்களுக்கு முன்பாகவும் நிற்பான். அப்படின்னா நீங்கள் என்ன வேலை செய்தாலும் சரி, நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்களை எங்கே கொண்டு போய் வைப்பாருன்னா, ராஜாக்களுக்கு முன்பாக நீங்கள் அமரும்படி ஆண்டவர் செய்வார். அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை உயர்த்தக்கூடியவராக இருப்பார் என்று வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். அப்போ தேவன் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார், நம்மை நடத்தி அன்பு காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவன் தன்னில் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னில் தானே வஞ்சிக்கிறவனாய் இருப்பான். அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவான். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னை பார்க்கும் போதே மேன்மை பாராட்ட அவனுக்கு இடமுண்டாகும். அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், மற்றவங்களை பார்க்காதீங்க, உங்களை பாருங்க, மேன்மை பாராட்டாதீங்க, உண்மையாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். அப்போ 5வது வாசிக்கிறப்ப, அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே, மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவான். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏச காலத்தில் இருப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் சுவிசேஷ விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்யப்படும். இத்தனை வசனங்களை நான் வாசித்தேன். இந்த வசனங்களில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம், மனிதன் எதை விதைக்கிறானோ சொல்றாரு, நீ நல்ல காரியங்களை விதைக்கிற, நல்ல கிரியைகளை செய்கிற, நல்ல வேலை செய்கிற, நல்ல விஷயங்களை நீ செய்கிறேன்னா
ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332331. எங்கள் இமெயில் முகவரி biblee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இங்கு இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை
கூட
இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.